بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي على وتر أرلالنم نهر الله أنبلونما هي எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போட்டு ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த அமர்வில் நாங்கள் பெண்களுக்குரிய சட்டங்கள் என்ற இந்த புதிய பாடத்தில் பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வாறான உரிமைகளை வழங்கியிருக்கின்றது, எப்படி இஸ்லாம் பெண்களை நோக்குகின்றது, இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்கள், கொள்கை கோட்பாடுகள், ஏனைய கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், இவர்கள் எப்படி பண்டைய நாகரிகங்கள் இவர்கள் எப்படி பெண்ணை வந்து நோக்குகிறார்கள், பெண்ணுக்கு பெண்களுக்கு உரிமைகளை எப்படி இவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்ற மிகப்பெரிய வேறுபாட்டை, அவர்கள் பெண்களை வந்து ஒரு மதிக்காத, பெண்களுக்கு ஒரு ஆன்மாவே கிடையாது, ஒரு உயிரற்ற ஒரு ஜடம் என்று அல்லது ஒரு சைத்தானுக்கு ஒப்பிட்டு, இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷம் உள்ள ஒரு மரத்துக்கு ஒப்பிட்ட அந்த நிலைமைகளிலே இஸ்லாம் வந்து பெண்களுக்கு என்ன செய்து மிக அழகாக பெண்களை வந்து கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி பெண்ணையும் ஆணையும் வந்து ஒரே சம ஸ்தானத்தில் வைத்து பார்க்கின்றது என்ற அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்தோம், பொதுவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு வந்து இஸ்லாம் அளிக்கக்கூடிய பொதுவான உரிமைகள் என்னென்னு என்ன செய்வோம், ஒன்றொன்றாக பார்ப்போம். ஒன்றொன்றாக என்னென்ன உரிமைகளை, பொதுவான உரிமைகளை இஸ்லாம் வணங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அன்புக்கும் பெருமதிப்புரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக பெண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன, என்னென்ன உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றன என்பதனை வந்து கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருந்தால்தான் அவர்கள் அந்த உரிமைகளை வந்து என்ன செய்யலாம், வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் என்ன செய்யலாம், கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே கட்டாயமாக ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய ரீதியில் வந்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் வந்து என்னென்ன உரிமைகளை வழங்கியிருக்கின்றது என்பதை தான் என்ன செய்கிறோம் இந்த வகுப்பில் இன்ஷாலா பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வந்து முதலாவதாக பெண்ணுக்குரிய உரிமைகள் என்று வரும்பொழுது இங்கே புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண் வந்து என்ன செய்யலாம், ஒரு ஆண் எப்படி சொந்தமாக்கக்கூடிய உரிமையை பெறுகின்றானோ அதே போன்று ஒரு பெண்ணுக்கும் என்ன செய்து சொந்தமாக்கக்கூடிய உரிமை என்பது இருக்கின்றது. அது எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் கூட என்ன செய்யலாம், ஆகமாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதனை சொந்தமாக்கக்கூடிய அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றது. வீடுகளாக இருக்கலாம், விவசாய நிலங்கள், தோட்டம் துறவுகள், வெள்ளி தங்கம் வெள்ளி கால்நடைகள், இது போன்ற எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் கூட அதனை வந்து சொந்தமாக்கக்கூடிய, தனது பேரில் தனக்கு என்று சொல்லி தனது சம்பாத்தியத்தின் மூலமாகவோ அல்லது தனது கணவனுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகவோ தனக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அந்த உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, வழங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மிக முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த உரிமை வழங்கப்படும் பொழுது அங்கே வந்து என்ன செய்கின்றது, பல உரிமைகள் அவளுக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. சொந்தமாக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகின்றன்னு சொன்னால் இது மிக முக்கியமான, அந்த பெண் வந்து என்ன செய்யலாம், தாயாக அல்லது மகளாக சகோதரியாக எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம், அதாவது ஒரு ஒரு வயது எல்லையை வைக்கலை, அதாவது இந்த வயசுக்கு மேலே இருந்தால் தான் பெண்ணுக்கு என்ன செய்யலாம், சொந்தமாக்கலாம், இந்த வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சொந்தமாக்க முடியாது அப்படியெல்லாம் என்ன செய்யலை இஸ்லாம் வந்து வைக்கலை. அதாவது ஒரு பெண் வந்து என்ன செய்யலாம், அவளுக்கு வந்து தாராளமாக அவளுடைய சொத்துக்கள் அவளுக்கு அவள் சம்பாதித்ததாகவோ அல்லது அவளுக்கு அவளே வாங்கியதாகவோ அல்லது யாராவது அவளுக்கு கொடுத்ததாகவோ எதுவாக இருந்தாலும் கூட அதனை என்ன செய்யலாம், சொந்தமாக்கக்கூடிய அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை தான் திருமணம் செய்யக்கூடிய உரிமை. இப்போ இந்த திருமணம் செய்யக்கூடிய உரிமை என்று வரும்பொழுது இது இஸ்லாம் என்ன வழங்கியிருக்கின்றது, எல்லா மதங்களும் எல்லா கொள்கை கோட்பாடுகளும் திருமணம் செய்யக்கூடிய உரிமையை வழங்கித்தானே இருந்தது என்று என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து நினைக்கக்கூடாது. எல்லா மதத்தவர்களும் எல்லா கொள்கை கோட்பாடுடையவர்களும் திருமணம் முடித்தார்கள், பெண்களை தான் திருமணம் முடித்தார்கள், பெண்களை திருமணம் முடித்து குடும்ப நடத்தினார்கள், குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்தார்கள். ஆனால் அந்த திருமணத்திலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான உரிமைகளை அந்த மதங்கள் வந்து வழங்கவில்லை. இல்லை. வெறுமனே ஒரு 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 அதாவது ஒரு ஒரு மெஷினை போன்று ஒரு ஒரு கருவியை போன்று தான் என்ன செய்தார்கள், அந்த பெண்ணை வந்து பார்த்தார்கள். தங்களுக்கு சேவை செய்வதற்காக, தங்களது பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, தங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக, இந்த மாதிரியான ஒரு 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 இயந்திரத்தை போன்று தான் பார்த்தார்கள். அல்லாமல் திருமணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான உரிமைகளை ஏனைய இந்த மதங்களும் வந்து வழங்கியதாக சரியான செய்திகளை எங்களுக்கு பெற முடியாது இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணம் என்று வந்துட்டால், திருமண உரிமை என்று வந்துட்டால், அந்த பெண்ணை வந்து திருமணம் முடிக்கலாம், திருமணம் முடிக்கக்கூடிய உரிமை என்று சொல்லி பொதுவாக சொல்லிவிட்டு செல்லாமல் திருமணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான படித்தரங்களை சொல்லி காட்டுகின்றன. அந்த வகையில் வந்து முதலாவதாக என்ன சொல்கின்றன சொன்னால், ஒரு பெண்ணுக்கு வந்து தனது கணவனை தெரிவு செய்யக்கூடிய அந்த தேர்வு சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்குகின்றது. அதாவது யாரு குடும்பத்தில் தந்தையோ தாயோ யாராவது ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சு அவரோட வாழணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. நிர்பந்தித்து ஒரு பெண் வந்து திருமணம் முடிக்கப்பட முடியாது. கட்டாயமாக அந்த பெண்ணுக்கு என்ன செய்து தன்னுடைய கணவனை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரம், தனக்கு பார்த்து தனது குடும்ப தனது தாய் தந்தையர்கள் பார்த்து அந்த கணவனை தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிடிக்கவில்லை என்று சொல்லி சொல்லுவதற்கான அந்த உரிமையை வந்து இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. அவர் குடும்ப வாழ்க்கை வந்து அவருடைய அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நிர்பந்தத்திலே ஆரம்பிக்கப்படாமல் அங்கே வந்து என்ன செய்து அவளுக்கு அந்த கணவனை தனது அந்த தனது அந்த குடும்ப தனது அந்த தனக்கு வரக்கூடிய அந்த அந்த உரிமையை வந்து அந்த கணவன் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை வந்து தெரிவு செய்து கொள்ளக்கூடிய தனது துணையை தெரிவு செய்யக்கூடிய அந்த உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது வழங்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, தனக்கு விருப்பம் இல்லாத அந்த ஒரு திருமண பந்தம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது அதனை நிராகரிப்பதற்கும் அதற்கான காரணங்களை சொல்லி அதை நிராகரிப்பதற்கும் என்ன செய்து இஸ்லாம் வந்து அவளுக்கு அந்த உரிமையை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது அவள் இப்ப அவளுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு திருமணத்தை முடித்து அவள் வாழ ஆரம்பித்து விட்டாள். அதாவது இந்த திருமணத்தை அதாவது கணவனை தெரிவு செய்யும் உரிமை என்னும் போது எமது சமுதாயத்தில் இன்றைக்கு கூட என்ன செய்யப்படுது, இது தொடர்பான சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது ஒரு கணவன் ஒரு ஆண் தான் பெண்ணை பார்க்கணும், பெண் ஆணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆண் வந்து பார்த்தா போதுமானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது ஏதோ பெண் வீட்டில் தான் ஃபோட்டோ கேட்பாங்க, பெண் வீட்டில் தான் போய் இது பார்க்க போவாங்க, பெண்கள் வந்து பார்க்குற விதங்கள் வந்து அது பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா போதுமானது அப்படின்ற மாதிரியா நினைக்கிறாங்க. ஆனால் அன்புக்கு பெருமைக்கு சகோதரர்களே, இது ஒரு பிழையான ஒரு ஒரு அளவுகோலாகும். இந்த மாதிரியான ஒரு அளவுகளை இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன செய்கின்றது, மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண் வந்து என்ன செய்ய முடியாது, விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிக்கப்பட முடியாது. அவருடைய இதில் அவளுடைய அந்த 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 என்ன உட அவளுடைய அந்த அவள் அவள் ஓகே என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய உடன்பாடு, அந்த உடன்பாடு பெறப்பட வேண்டும் என்பதனை வந்து இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வந்து ஒரு 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 கன்னி பெண்ணாக இருந்தாலும் அல்லது வந்து ஒரு திருமணம் முடித்து ஏற்கனவே திருமணம் முடித்து கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த பெண் என்ன செய்ய முடியாது, அவருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்கப்பட முடியாது என்று சொல்லி சொல்கிறார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சூழலா கன்னி பெண்ணை பொறுத்தவரையில வந்து சில நேரம் பேசாமல் இருந்துருவா, மௌனமாக இருந்துருவா, அது எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லாமல் இருப்பா, ஆனால் திருமணம் முடித்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் என்ன செய்யலாம், வெளிப்படையாக அவர் சொல்லலாம், திருமணம் முடித்து ஏற்கனவே வாழ்ந்த பெண்ணை பொறுத்தவரையில் எனக்கு இந்த இந்த விஷயத்தில் விருப்பம் மிகுது, இந்த கணவனை நான் முடிச்சுக்கிறேன் அல்லது முடிக்கலன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் குமரி பெண்களை பொறுத்தவரை, கன்னி பெண்களை பொறுத்தவரை இது சொல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி இடத்துல கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து அந்த பெண் வந்து அமைதியாக இருப்பார்னு சொன்னால் அந்த அமைதியை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் கட்டாயமாக அவருடைய அனுமதி அங்கே பெறப்பட வேண்டும், அவள்தான் அவருடைய கணவனை வந்து தெரிவு செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக இஸ்லாம் வந்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி தனது தெரிவின் அடிப்படையில் தனது விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு திருமணத்தை முடித்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவனோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அது என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த கணவனிலேயே அதாவது இயல்பிலே இயற்கையிலே சில குறைபாடுகள் ஆன்மீக ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதற்குரிய தக்க காரணத்தை சொல்லி அந்த கணவனிடமிருந்து ஒதுங்கி கொள்வதற்கு கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது, உரிமையை வழங்க இருக்கின்றது பார்க்கணும். அன்புக்கு பெருமதிக்குரிய சகோதரர்களை, சில மதங்கள் எப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் என்று சொல்லி என்ன செய்யணும், கணவனோட தான் இருக்கணும், கணவன் சாகும்போது கணவனோட உடன்கட்டை ஏறுகின்ற அந்த முறைகளை கூட என்ன செய்கிறார்கள் பண்டைய காலங்களிலே, இன்றைக்கு கூட சில பகுதிகளில் வந்து செய்யக்கூடிய சில நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கு பெருமதிக்குரிய சகோதரர்களை, இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான மோட்டுத்தனமான சிந்தனைகள் எல்லாம் இஸ்லாம் இசையில வைக்கவில்லை. இஸ்லாம் இசைக்கு மிக அழகாக பெண்ணுக்குரிய கண்ணியத்தை கௌரவத்தை மிக தெளிவாக கொடுத்திருக்கின்ற என்பதனை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இந்த மாதிரியான இந்த உரிமைகள் என்ற விஷயத்தில் வந்து அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் கூட என்ன செய்யலை, அதாவது கணவனை தெரிவு செய்யக்கூடிய உரிமை, தனக்கு விருப்பமில்லாத ஏற்க மறுப்பதற்கு தனது கணவன் தனக்கு அதாவது ஒரு விஷயம் வரும்பொழுது, திருமணம் பந்தம் வரும்பொழுது, திருமண பேச்சுவார்த்தை வரும்போது தனக்கு விருப்பமில்லைன்னு சொன்னால் அதை மறுப்பதற்கான உரிமை, அதே நேரம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவனோடு தொடர்ந்தும் வாழ முடியாது என்று அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது அந்த கணவனை பிரிந்து கொள்ளக்கூடிய அந்த திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்து பிரிந்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி உரிமைகளை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லா அறிஞர்களும் இதனை ஏற்றுக்கொண்டிருப்பது, ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, திருமண உரிமை என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வெறுமனே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு மாத்திரம் இல்லாமல் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு பெண்ணுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இஸ்லாம் இந்த அளவுக்கு தெளிவான அழகான ஒரு அமைப்பிலே வந்து அந்த உரிமைகளை வழங்கியிருக்கின்றதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாம் வழங்கக்கூடிய உரிமைகள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் கல்வி கற்கக்கூடிய உரிமை. கல்வி கற்கக்கூடிய உரிமையை வந்து இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பேசினா என்ன சொல்லுவாங்க சொன்னால் இதெல்லாம் ஒரு உரிமையா, இது கட்டாயம் பெண் கல்வி கற்கத்தானே வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் வந்த அந்த காலப்பகுதி, இஸ்லாம் இந்த அரேபிய தீபாட்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலப்பகுதி, அந்த காலத்தில் இருந்த ஏனைய நாகரிகங்கள் ஏனைய மதங்கள் எல்லாம் எப்படி பெண்ணை பார்த்தது என்பதை எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி கற்பது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை உரிமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த எல்லா மதங்களும் எல்லா கொள்கை கோட்பாடு உடையவர்களும் அந்த பெண்ணுக்குரிய இந்த அடிப்படை கல்வி கேட்கக்கூடிய உரிமையை மறுத்த அந்த நேரத்தில் வந்து இஸ்லாம் என்ன செல்கின்றது, பெண் வந்து அவள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட மனிதன் என்ன செய்ய வேண்டும், கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்கக்கூடிய உரிமையில் வந்து பெண்களும் வந்து சம உரிமையை பெறுகிறார்கள் என்பதனை இஸ்லாம் என்ன செய்கின்றது வலியுறுத்தி என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, அந்த வகையில் வந்து மிக முக்கியமாக கல்வி கற்கள் என்று வரும்போது இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான அறிவை பெறுவது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தொடர்பான அல்லாஹை பற்றிய அறிவு, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அவனுக்கு இணை வைக்காமல் இணை வைப்பு தொடர்பான அந்த அறிவு, இது போன்றவற்றை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அதே நேரம் தனக்கு இருக்கக்கூடிய கடமைகள், ஒரு பெண்ணுக்கு நான் பெண் என்ற வகையிலே, ஒரு தாய் என்ற வகையிலே, மகள் என்ற வகையிலே, சகோதரி என்ற வகையில் எனக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை எல்லாம், அதற்குரிய ஒழுங்குகள், இது போன்றவற்றை எல்லாம் அறிந்து படித்து அந்த சிறந்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரியாக ஒரு பெண் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவள் வந்து படிக்க வேண்டும், அவள் அறிவை தேடிக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் செய்கின்றது எங்களுக்கு வந்து அறிமுக வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது சூரத்து முஹம்மதுடைய 19வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஆண்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை, பொதுவாக சொல்கின்றான், மனிதர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வணக்கத்துக்குரிய நாயன், வணக்கத்துக்கு தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அறிவு மிக கட்டாயமாக இருக்கின்றது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வழிகாட்டையாக அல்லாஹ்வுத்தல அனுப்பி வைத்த இறுதி வேதமாகி அல் குர்ஆனுடைய முதல் வரிகளை என்ன செய்து இந்த கல்வியை பற்றி பேசுகின்றது, இக்ரா நபியே நீங்கள் படிப்பீர்களாக ஓதுவீர்களாக, படிப்பை பற்றி வாசிப்பதை பற்றி படிப்பதை பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஏவல்கள் எல்லாம் பொதுவான ஏவல்களாக இருக்கின்றன, ஆண்களுக்கு மாத்திரம் என்று அல்ல, ஆண் பெண் இரு யாராக இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை பாருங்கள், இப்னு மாஜாவில் 224வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அதாவது கல்வியை தேடி கற்பது வந்து ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். ஒவ்வொரு முஸ்லீம் சொன்னால் ஆண்கள் மீது மாத்திரமா, அப்படி சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண் பெண் இருபாலார் மீதும் கடமையாகும், அது யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறிவை தேடி கேட்பது ஆண் பெண் இருபாலர் மீதும் கடமையாகும். பொதுவாக முஸ்லிம் என்ற வகையிலே எல்லோரும் அறிவை தேடி கற்க வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது, கல்வி கற்கக்கூடிய உரிமையை வந்து ஒரு உரிமையாக, அது கட்டாய கடமையாக அதனை என்ன செய்கின்றது, அந்த தளத்தை வைத்து நோக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக நமது முஸ்லிம் சமுதாயத்தை நடைபெறக்கூடிய ஒரு குறைபாடு, இப்பொழுது அது குறைவடைந்திருந்தாலும் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த பெண்கள் படிக்க தேவையில்லை, பெண்கள் வந்து என்ன, பெண்கள் பெருசாக படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதாவது அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, அடுப்பங்கரையில் தானே இருக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன படிப்பு, அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரொருளால் அந்த நிலைமைகள் மாறி பெண்களும் வந்து என்ன செய்கிறார்கள், ஆண்களுக்கு ஒத்த நிலைமையில மிக பெரிய பெரிய கலைகளை, மிக பெரிய பெரிய துறைகளிலே வந்து கற்று துறை போகக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமை ஏற்படுது என்று சொன்னால், இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் வந்து இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கம் வந்து என்ன செய்து, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கட்டாயமாக கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இஸ்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி பெண்களும் வந்து அறிவிலே வந்து என்ன செய்யலாம், ஆண்களுக்கு சமமாக முன்னேறி செல்லலாம் என்பதனை இஸ்லாமியங்களை காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நான்காவதாக இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான ஒரு உரிமை தான் சொன்னால், செலவு செய்யக்கூடிய உரிமை, சொந்தமாக்கக்கூடிய உரிமை மாத்திரமல்ல, சொந்தமாக்கக்கூடிய உரிமை தான் நாங்கள் முதலாக பார்த்தோம். நான்காவது வந்து என்னன்னு சொன்னால், செலவு செய்யக்கூடிய உரிமை. ஆண் தான் பெண்ணுக்கு செலவழிக்கணும், பெண்ணுடைய செலவுகளை பார்க்க வேண்டும். ஆனால் பெண்ணுக்கும் என்ன செய்யலாம், தன்னுடைய செலவுகளை வந்து என்ன செய்யலாம், தனது கணவனுடைய பொருளாதாரத்தில் இருந்தோ அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்தோ செலவு செய்யக்கூடிய உரிமையை வந்து என்ன செய்து இஸ்லாம் வந்து வழங்கியிருக்கின்றது. அதாவது வந்து தான் நாடிய, தான் விரும்பிய வந்து பொருள்களை வாங்குவதற்கு அல்லது தான் நாடியதை வந்து தன்னுடைய பொருளின் தர்மம் செய்வதற்கு செலவு செய்கிறேன்னு சொன்னால், வெறுமனை வாங்கி ஏதாவது சாமான் பொருட்களை வாங்குறது மாத்திரம் கிடையாது, அதாவது தன்னிடம் இருப்பதை வந்து யாருக்காவது கொடுக்கிறது, அது தனக்கு தேவையான ஒன்றை பெறுவதற்கு பிரதிபகாரமாக கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது வந்து எந்த ஒரு பெரிய விவகாரம் எதிர்பார்க்காம தர்மமாக கொடுப்பது கூட இருக்கலாம். அவள் தர்மம் செய்வதற்கான உரிமையை கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது, அவள் செலவு செய்யலாம், கணவன் தான் இதெல்லாம் செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது, மனைவிக்கும் என்ன செய்யலாம் இந்த உரிமைகளை இஸ்லாம் வந்து வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தனக்கும் தனது கணவன், பிள்ளைகள், தனது தாய் தந்தையர்கள் இவர்களில் வந்து தான் விரும்பியோருக்கு என்ன செய்யலாம், வீண் விரயம் இல்லாத அமைப்பில் வந்து செலவு செய்வதற்கான உரிமையை, வீண் விரயம் இல்லாமல் செலவு செய்வதற்கான உரிமையை வந்து என்ன செய்கின்றது இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த விஷயத்தில் வந்து ஆண்களுக்கு எப்படி உரிமை இருக்கின்றதோ அதே உரிமையை வந்து பெண்களுக்கு வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இதோடு தொடர்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அபு சுஃபியான் வந்து எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் சரியான முறைக்கு செலவழிக்கிறார் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் உலோபித்தனமுடையவராக இருக்கிறாரு என்ற அந்த முறைப்பாட்டை வந்து சொன்ன நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன செய்யலாம், உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் போதுமான அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை நீ செலவழிக்க வேண்டிய அந்த பகுதியை என்ன செய்து கொள்ளலாம், உனது கணவனிடமிருந்து அனுமதி இல்லாமலே பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, எல்லை மீறக்கூடாது, அதை எடுத்து வேறவங்களுக்கு செலவழிச்சக்கூடாது, உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் தேவையானதை வந்து உனது கணவன் செய்யாத பட்சத்தில் வந்து நீ என்ன செய்யலாம், அதை எடுத்து நீ செலவழித்துக் கொள்ளலாம், அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்தால் கூட அது களவாக மாறாது என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்கின்றது, இந்த அளவுக்கு அதாவது பெண்ணுக்கு செலவழிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. அவளுடைய செலவு, அவருடைய பிள்ளைகளுடைய செலவு, இது போன்றவற்றை அவள் பார்க்கலாம். தனது கணவன் செய்யாத போது கூட கணவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து அதை செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் செய்கின்றோம். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் சகோதர்களை, அதே போன்று இஸ்லாம் இந்த பெண்ணுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை தான், அதாவது வந்து விருப்பு வெறுப்புகளை வந்து கொள்ளக்கூடிய உரிமை, தான் விரும்புகிறதை விரும்பக்கூடிய உரிமை அல்லது தான் வெறுப்பதை வெறுக்கக்கூடிய உரிமை. இது வந்து தன்னுடைய கணவனுடைய விருப்பு வெறுப்புக்கு அமைவாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்புக்கு அமைவாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது தான் தன்னுடைய கணவன் நேசிப்பவரை தான் நான் நேசிக்கணும் இந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. அதாவது நேசம் கொள்ளுதல், நண்பர்களை ஏற்படுத்தி, நண்பர்கள் பெண்ணை பொறுத்தவரை நண்பிகள், அதாவது தனது தோழிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அவர்களுக்குள்ளே வந்து பரிசு பொருட்களை கொடுக்கிறது அல்லது அவர்களுக்கு என்ன விருந்துகள் விடுதிகளை ஏற்பாடு செய்யறது, இந்த மாதிரியான அதாவது தனது தோழிகள், தனக்கு நெருக்கமானவர்கள், தனது சொந்தக்காரர்களோடு விரும்பு அவர்களை வந்து நேசிப்பது, அவர்களோடு பழகுவது, அவர்களுக்கு வந்து பொருட்களை கொடுப்பது, அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பது எடுப்பது, இது போன்ற இந்த மாதிரியான அன்பளிப்புகளை வழங்குவது, அதை பரிமாறிக்கொள்வது போன்ற இந்த மாதிரியான உரிமைகளையும் கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது, வழங்குகின்றது. ஆனால் இது என்ன செய்ய முடியாது, எல்லை மீறி போக முடியாது. சில உரிமைகளை வழங்கியிருக்கின்றன சொன்னால் அதனுடைய எல்லைக்குள் இருந்து அந்த உரிமைகள் என்ன செய்யப்பட வேண்டும், அது வந்து அனுபவிக்கப்பட வேண்டும். எல்லை தாண்டி போகும் பொழுது இது எனக்கு விருப்பு வெறுப்பு உரிமை தான் சொல்லி தான் நினைத்தவரோட வந்து என்ன செய்யலாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் என்ற இந்த பேரில் இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களூடாக யாரோட வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம், யாரோட நம்மளுக்கு தொடர்பு வச்சுக்கலாம், அதுக்கான விருப்பு வெறுப்பு உரிமையெல்லாம் இஸ்லாம் தந்துதான் ஐக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட முடியாது. அந்த மாதிரியான ஒரு எல்லை தாண்டிய உரிமைகளை இஸ்லாம் வழங்கவில்லை. அதாவது பெண்ணுக்கு பெண்களோடு தான் தன்னுடைய அதாவது பெண் தன்னுடைய தோழிகள் அல்லது தன்னுடைய சொந்தக்காரர்கள் அல்லது தன்னுடைய இரத்த பந்த ஆண் உறவுகள் தன்னுடைய சகோதரர்கள் சகோதரருடைய பிள்ளைகள் தனக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட மகரமானவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு உறவுகளை வைத்துக் கொள்வது, அவர்களோடு அன்பளிப்புகளை கொடுப்பது எடுப்பது இது போன்றவற்றை வந்து என்ன செய்து இஸ்லாம் வந்து அவங்களுக்கு அது உரிமையாக அதை வழங்கியிருக்கின்றது. ஏன் இதை நாங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால், சில நேரங்களில் வந்து என்ன செய்யறாங்க சொன்னால், சில கணவன்மார்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து இல்லாத சில தடைகளை போடுகிறார்கள், இஸ்லாம் சொல்லாத சில தடைகளை போடுகிறார்கள், சில இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய சில உரிமைகளை வழங்க மறுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சில கணவன்மார்கள் சொல்லுவார்கள், நீ உன தாய் வீட்டுக்கு போகக்கூடாது, உன் தாய் வீட்டிலேருந்து உங்க அத்தா வீட்டிலேருந்து யாரையும் இந்த வீட்டு இந்த படியை மிதிக்கக்கூடாது, இப்படியான சில தடைகளை போடுவாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தடைகள் கிடையாது. அதாவது சில தடைகளை போடுறாரு, அதுக்குரிய காரணத்தை சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து உங்க குடும்பத்தில் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, இணை வைப்பில் இருக்கிறாங்க, இணை வைப்பை வந்து வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட இணை வைப்பு இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தோடு நீ வந்து தொடர்பு வைக்கக்கூடாது, அப்படி தொடர்பு வைப்பதனூடாக உன்னுடைய ஈமானை நான் வந்து பயப்படுகின்றேன், உனது ஈமானும் வந்து என்ன செய்து விடலாம், பறிபோக விடலாம் என்ற இந்த மாதிரியான காரணங்களை சொல்லலாம். ஆனால் அது அல்லாமல் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன ரோசமான சில சில சின்ன சின்ன சிக்கல்களுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு பெண்ணுடைய இந்த உரிமைகளை வந்து ஒரு ஆண் பறிக்க முடியாது என்பதன் காரணத்தினால தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண்ணுக்கு இந்த விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடிய, அதாவது தான் விரும்புவர்களை தன்னுடைய சொந்த பந்தங்களை விரும்பக்கூடிய நட்பு கொள்ளக்கூடிய அவர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அவளுக்கு யாரை விருப்பம் இல்லை, தனக்கு இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி தான் இதை ஒதுக்கி வைக்க விரும்புகிற அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த உரிமைகளையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, வழங்கியிருக்கின்றது. அதாவது வெறுத்தல் என்று வரும்பொழுது கெட்ட பெண்கள் கெட்ட மோசமானவர்களை வந்து என்ன செய்யலாம், அவள் வந்து வெறுக்கலாம், அதை வந்து ஒரு ஆண் வந்து என்ன செய்ய முடியாது, அவனுடைய கணவன் வந்து அவளை வந்து நிர்பந்திக்க முடியாது. உதாரணத்துக்கு கணவனுடைய ஒரு சகோதரி என்று வைத்துக்கொள்வோம், கணவனுடைய சகோதரியோ கணவனுக்கு நெருக்கமான ஒரு பெண், கணவனுடைய சொந்தக்கார ஒரு பெண், இந்த பெண் வந்து இந்த பெண்ணுடைய நடத்தை மோசமாக இருக்கின்றேன்னு சொல்லி அந்த கணவனுடைய மனைவி என்ன செய்கிறா, அந்த பெண்ணை வந்து வெறுத்து நடக்கிறதுக்கு முற்படுறா. அப்போ வெறுத்து நடக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த கணவன் வந்து என்ன செய்ய முடியாது, நிர்பந்திக்க முடியாது, என்ன சொந்தக்கார பெண் நீ அவளை வந்து நீ சேர்ந்து தான் நடக்கணும், அவளை வந்து நீ கண்ணியப்படுத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பெண் வந்து என்ன சொல்லலாம், இப்போ சொல்லலாம் வந்து இல்லை எனக்கு வந்து நான் சேர்ந்து நடக்க முடியாது, இவன் வந்து இந்த மாதிரி மோசமான குணங்கள் இருக்குது, இந்த மாதிரி மோசமான பண்பாடுகள் இருக்குது அவட்ட, எனவே வந்து நம்ம சேர்ந்து நடக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி ஒரு பெண் வந்து சேர்ந்து நடப்பது விரும்பக்கூடிய உரிமை, நட்பு கொள்ளக்கூடிய உரிமை எந்த அளவுக்கு இருக்கின்றோ அதே போன்று வெறுப்பதற்கு இஸ்லாத்துக்கான வெறுப்பாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது, இஸ்லாத்துக்காக மார்க்கம் அனுமதித்த வெறுப்பாக இருக்க வேண்டும். அப்படியான முறையில வெறுப்பதற்கான அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கான அந்த உரிமையையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஆறாவதாக இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் மிக முக்கியமான ஒரு உரிமைதான் மரண சாசனம், வசியத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரண சாசனம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகின்றது. இஸ்லாம் வந்து பெண்களுக்கு பொருள்களை சொந்தமாக்கக்கூடிய உரிமை வழங்கணும்னு பார்த்தோம், செலவழிக்கக்கூடிய உரிமைகளை சதக்காக்கள் செய்யக்கூடிய அந்த உரிமைகளை வழங்கியிருக்கேன் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று வந்து மரண சாசனம் செய்யக்கூடிய உரிமை, மரண சாசனம் செய்யக்கூடிய உரிமைன்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து தான் சொந்தமாக்கக்கூடிய சொத்திலிருந்து தான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன செய்யலாம், அந்த சொத்திலிருந்து மூணில் ஒரு பகுதியை வந்து மரண சாசனம் செய்வதற்கு, அதாவது வந்து இதை வசியத்தை செய்வதற்கான அந்த உரிமை வந்து பெண்ணுக்கு வழங்கப்படுகின்றது. அவளுடைய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவளுடைய தந்தை கொடுத்தது அல்லது தனது கணவன் கொடுத்தது அவளுக்குரிய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த சொத்திலிருந்து மூணில் ஒரு பகுதியை அவள் வந்து வசியத்தாக கொடுப்பதற்கான அந்த உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, அவளுக்கு வந்து வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் மரண சாசனம் எழுவது என்பது வந்து பொதுவாக மனித உரிமைகளை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது வந்து மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ அப்படி இந்த மனித உரிமையை சார்ந்த விஷயம் வரும்பொழுது ஆணுக்கு மட்டும்தான் மரணசாசனம் எழுதலாம், பெண்ணுக்கு வந்து மரணசாசனம் எழுத முடியாது, மரணசாசனம் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் எடுக்க முடியாது. எனவே ஆண்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றதோ அதே போன்று எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இஸ்லாம் என்ன செய்கின்றது, பெண்களுக்கும் இந்த உரிமையை வழங்க இருக்கின்றது. ஆனால் மூணில் ஒரு பகுதியை விட தாண்டி மரணசாசனம் செய்ய முடியாது. இது ஆணுக்கும் செய்ய முடியாது, பெண்ணுக்கும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி ஹஜ்ஜின் போது என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து ஒரு வசதியான ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மிக கஷ்டப்படுகிறார்கள், மிக நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு அவர்கள் சில நேரங்களில் நான் அவசரமாக கிட்டடியில் நான் மரணித்து விடுவேனோ என்று அவர்கள் யோசித்து என்ன செய்கிறான்னு சொன்னால், தனது செல்வத்தை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வசியத்து செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் மரணசாசனம் செய்வதற்கு விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோய் விசாரிக்க வந்த நேரத்தில் வந்து அந்த சஹாபி சொல்கிறாங்க வந்து, யார சொல்லா எனக்கு வந்து ஒரே இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அப்போ அந்த பிள்ளைக்கு நான் வந்து இவ்வளோ சொத்து, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, இது இவ்வளோ சொத்தை நான் அந்த பொம்பளை பிள்ளை கொடுப்பேன் அவசியம் கிடையாது, நான் என் சொத்தில் வந்து பாதி அறவாசியை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், மூணில் இரண்டு பகுதி முதலாக சொல்கிறார், மூணில் இரண்டு பகுதியை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், அல்லாவுடைய பாதை நான் வசியம் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அது கூட நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ அறவாசை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதுவும் கூட அதுவும் கொடுக்கக்கூடாது, நீ அந்தளவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க மூணாவது வந்து அசுருஸ், மூணுக்கு ஒரு பகுதியை நான் கொடுக்க போகிறேன், மூணா பிரிச்சு சொத்தை வந்து ஒரு பகுதியை மரணசாசனம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்ன நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து அசுருஸ் கதீர், சரி மூணில் ஒரு பகுதியா, மூணு பகுதியும் கூடுதல் தான் ஆனால் பரவாயில்ல, மூணில் ஒரு பகுதி நீ கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து, உனது பிள்ளைகளை வந்து என்ன செய்யாத, மற்ற மக்கள்கிட்ட கை நீட்டக்கூடிய அளவில் நீ வெற்றி பெற்று செல்லாத, அவங்களுக்கும் வந்து பொருளாதாரத்தை நீ கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ உனது பொருளாதாரம் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரணசாசனம் செய்வதாக இருந்தால் மூணு ரூபாய் தான் செய்ய வேண்டும், அதை விட கூடுதலாக செய்யக்கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதை இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இது ஆறாவது உரிமையாக கருதப்படுகின்றது. மரண சாசனம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதே அமைப்பில் வந்து பெண்களுக்கும் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏழாவதாக அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை தான் ஆடை அணியக்கூடிய உரிமை. ஆடை அணியக்கூடிய உரிமை என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இதை இந்த காலத்தில் உள்ள மக்கள் வந்து பண்டைய காலங்களில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அறியாதவர்கள் வந்து இந்த உரிமையை நாங்கள் சொல்லும்போது இது என்ன பெரிய உரிமையா, இது என்ன இஸ்லாம் பெரிய உரிமையா கொடுத்திருக்குது, இஸ்லாம் வந்து ஆடை என்ற பெயரில் பெண்களை வந்து என்ன செய்திருக்குது, அடிமைப்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லி சில நேரம் யோசிக்கலாம். நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யோசிக்கலாம். ஆனால் அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு இந்த ஆடை அணியக்கூடிய உரிமை கூட இருக்கவில்லை. அவள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை கூட அவளுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுது. அதனால சில 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 கலாச்சாரங்களில் சில மதங்களில் வந்து என்ன செய்யலாம், அவள் வந்து கீழாடை மாத்திரம் தான் அணிந்து கொள்ளலாம், மேலாடை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரியெல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அப்படித்தான் அந்த மக்களை வந்து அந்த பெண்களை வந்து அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, பெண் வந்து கண்ணியமானவள், அவள் கண்ணியமான முறையில் அவள் ஆடை அணிய வேண்டும், அவளுடைய இரு கைகளும் முகத்தை தவிர்த்த மண் ஏனைய பகுதிகளை அவள் வந்து மறைத்துக் கொள்ள வேண்டும், அவள் ஒரு விளை பொருள் போன்று அவள் ஒரு காட்சி பொருள் போன்று இருக்கக்கூடாது, ஆண்கள் வந்து அவளை வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்ணை வந்து அவளுடைய அழகை பார்த்து அவளை வந்து அவள் மீது அடந்தேறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றது, இஸ்லாம் வந்து ஆடையை வந்து அவருக்கு ஒரு கண்ணியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றது. அதே நேரம் அந்த பெண் வந்து என்ன செய்யலாம், இது வெளியே போகும்போது இந்த மாதிரி மறைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளே இருக்கும்போது தனது கணவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவள் என்ன செய்யலாம், தாராளமாக தனது அழகுகளை வந்து தனது கணவனை காட்டிக்கொள்ளலாம். தான் வந்து ஆண்களுக்கு தடை செய்திருக்கக்கூடிய சில ஆடைகளை கூட என்ன செய்து இஸ்லாம் வந்து பெண்களுக்கு அனுமதித்திருக்கின்றது. உதாரணமாக பட்டு வந்து ஆண்கள் அணிய முடியாது, தங்கம் வந்து ஆண்கள் அணிய முடியாது, ஆனால் இதையெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாம் என்ன செய்கின்றது, அனுமதி அளித்து பெண்களை கண்ணியப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதையெல்லாம் அவள் தாராளமாக அணியலாம், அவள் வந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம், அவள் வந்து தன்னுடைய கணவனுக்கு அழகுகளை வெளிப்படுத்தலாம், அவள் வந்து அதாவது வெளியே போகும்போது தான் கண்ணியமாக அவள் வந்து அந்த அவளுடைய அழகுகளை மறைத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் உள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தனது கணவனுக்கு முன்னால் தான் விரும்பிய அமைப்பிலே இருந்து கொள்ளலாம் என்பதனை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வந்து இந்த பெண்களுடைய ஆடை விஷயத்தில் வந்து அதுவும் இஸ்லாமிய பெண்களுடைய இந்த ஃபர்தா அமைப்பு சம்பந்தமாக தனிய தலைப்பில் இருக்கின்றது, அதை பேசுவோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். என்றாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி போகிறேன், இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இன்றைக்கு அதிகமாக மூக்கை நுழைத்து இந்த விஷயத்தில் வந்து பேசக்கூடியவர்கள் பெண்களுக்கு வந்து சுதந்திரத்தை உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அவர்கள் காம பித்தர்கள், அவருடைய காமத்தை வந்து தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு குறைவாக ஆடை அணியாலோ அதைத்தான் சுதந்திரமாக காட்டுகிறார்கள். காட்டுகிறார்கள். அதுதான் பெண்ணுடைய சுதந்திரம் என்று காட்டுகிறார்கள். அவருடைய காம வேட்கையை வந்து தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களை, இஸ்லாம் வந்து அப்படி பெண்ணை ஒரு காட்சி பொருளாக, ஒரு ஒரு விற்கக்கூடிய ஒரு பொருளாக அன்றி அல்லாமல், ஒரு பெண்ணை வந்து கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ஃபர்தா அமைப்பை இஸ்லாம் வந்து செய்கின்றது. இந்த இஸ்லாம் பெண் வெளியே போகும்போது இப்படி மறைத்தவளாக போக வேண்டும், ஆனால் உள்ளே இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, தனது கணவனுக்கு முன்னாடி இருக்கும்போது தான் நாடிய மாதிரி இருந்து கொள்ளலாம் என்ற இந்த ஆடை அணியக்கூடிய உரிமையை வந்து இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, அடுத்ததாக வந்து எட்டாவதாக ஆடை அணியக்கூடிய அந்த உரிமையோடு சேர்த்த ஒரு உரிமை தான் என்னன்னு சொன்னால் அலங்காரம் செய்யக்கூடிய உரிமை, அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை. அவள் வந்து என்ன செய்ய முடியாது, அவள் வந்து அப்படியே எந்த ஒரு அலங்காரம் செய்யக்கூடாது. நம்ம திருமணத்துக்கு மாத்திரம் தான் அலங்காரம் செய்யறது, திருமணத்துக்கு பின்னால அப்படியே நம்ம இருக்க வேண்டிய, இதுக்கு அப்புறம் நம்ம என்ன, யாருக்கு நம்ம அலங்காரத்தை காட்டுறது அப்படின்னு சொல்லி அவள் தன்னை அலங்காரித்துக் கொள்வதற்கோ, தன்னை வந்து அழகான ஆடைகளை அணிந்தோ, நகைகளை அணிந்தோ, அல்லது மருதோணி இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கோ வந்து எந்த ஒரு உரிமையும் இஸ்லாத்தில் இல்லை என்று ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, நினைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் என்ன செய்கின்றது, தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய கணவனுக்கு வந்து தன்னுடைய அலங்காரங்களை காட்டுவதற்காக இஸ்லாம் ஒரு பெண் வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம், தன்னுடைய அலங்கரித்துக் கொள்வதற்கான உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது அந்த பெண்ணுக்கு வந்து வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சுருமா இடுதல் இது போன்றவற்றையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஒரு பெண்ணுக்கு வந்து அனுமதிக்கின்றது. அவள் விரும்பினால் வந்து இரு கண்ணங்களிலும் வந்து அவருடைய முகத்தில் உதடுகளில் வந்து சாயங்களை பூசிக்கொள்வது எதுக்காக சொன்னால், தன்னுடைய கணவனுக்கு வந்து அழகை காட்டுவதற்காக வேண்டி. வெளியே போகும்போது அல்ல, வெளியே போகும்போது இன்றைக்கு எப்படின்னு சொன்னால் மறுபக்கம் இருக்கின்றது. வீட்டில் இருக்கும் பொழுது சாதாரண உடையோடு எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் பெண்கள் இருப்பார்கள். வெளியே போகாத என்ன செய்வார்கள், உள்ள நகையெல்லாம் எடுத்து போட்டு, உள்ள இருக்கிறதுல அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்வார்கள், அலங்காரமாக வெளியே போகிறார்கள். இப்படித்தான் சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியருக்கு மறுபக்கமாக சொல்கின்றது, அலங்கரித்துக் கொள்ளலாம் ஒரு பெண், ஆடை அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண், அலங்கார நகைகளை உடுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் யாருக்காக இருக்கும் சொன்னால், தனது கணவனுக்காக இருக்க வேண்டும். வெளியே போகும்போது அவள் கண்ணியமாக இதெல்லாம் மறைத்தவளாக போக வேண்டும் என்பதை வந்து என்ன செய்கின்றது இஸ்லாம் வந்து எங்களுக்கு காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் வந்து இப்படி இந்த ஆபரணங்களை ஆடைகளை இந்த உடுத்தக்கூடிய இந்த முஸ்லீம் பெண்ணை பொறுத்தவரையில் அவள் என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆடைக்கு வந்து அந்த அதற்கு ஒப்பானதாக என்ன செய்யக்கூடாது, அவருடைய ஆடை அலங்காரங்கள் இருக்கக்கூடாது. அதாவது பட நடிகர்கள், நடிகைகள் இது போன்ற அவர்களை எல்லாம் தழுவியதாக அவருடைய ஆடை அலங்காரங்கள் இருக்கக்கூடாது. இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு தடை எங்களுக்கு விதிக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதாவது இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏனைய மதத்தவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை, அவர்களுடைய அந்த அவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடியவற்றை நாங்கள் நினைக்க கூடாது, எங்களது அலங்காரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்களும் சாரி உடுக்கிறாங்க, அதுக்காக நம்ம சாரி உடுக்க முடியாதுன்னு முடிவெடுக்க முடியாது. இது வந்து நம்மளுக்கு உடுக்கக்கூடிய ஒரு உடுப்பு, இது பொதுவான ஒரு ஆடை. இது அல்லாமல் சில அவர்களுக்கு என்று மத ரீதியாக அல்லது அவர்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆடைகளை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது. இதுல மிக முக்கியமாக காவி நிறம் இது போன்றவற்றை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அணியக்கூடாது. இது வந்து அவர்களுக்குரியது, அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயம். எனவே இது அல்லாத பொதுவான ஆடைகளை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம் என்பதனை வந்து அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், விளங்குகின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக ஒன்பதாவதாக ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான ஒரு உரிமை தான் என்ன சொன்னால், உண்ணக்கூடிய பருகக்கூடிய உரிமை. உண்ணுதல் பருகுதல் என்ற உரிமையை பொறுத்தவரை வந்து இந்த உரிமையும் வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் பேசும் பொழுது இதெல்லாம் ஒரு உரிமையா, ஒரு பெண்ணுக்கு உண்ணாமல் குடிக்காமல் வந்து அவள் செத்து போகலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இதை கூட கொடுக்காம, உண்றது குடிக்கிறது கூட இந்த உரிமையை கூட கொடுக்காம பட்டினியிலே என்ன செய்தார்கள், பண்டைய காலத்தில் இருந்தவர்கள் வந்து ஏனைய மதங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டவர்கள் வந்து என்ன செய்தார்கள், அப்படி பெண்களை வந்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். இந்த மாதிரியான உரிமைகளை வந்து கொடுக்காமல், அதான் நாங்கள் சொன்னோம் என்ன, கிரேக்க ரோமானியர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுடைய வழிமுறைகள் இருந்தவர்கள்தான் என்று சொன்னால், குதிரையுடைய வாளிலே ஒரு பெண்ணை கட்டி அந்த பெண்ணை வந்து அப்படியே இழுத்து கொண்டு சென்று அவள் சாகும் வரைக்கும் அந்த குதிரையை வந்து வேகமாக ஓட்டி அவள் அப்படியே அந்த பூமியில் இழுபட்டு சென்றவளாக அவள் என்ன செய்யப்படுவாள், அவள் வந்து சாகடிக்கப்படுவாள். அல்லது அரேபியர் இருந்தது என்ன, ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டேன் அப்படியே குளித்து கொண்டு புதைப்பார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நமது நாடுகளில் கூட சில பகுதிகள் என்ன செய்யும், இந்த கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது என்றது இன்றைக்கு கூட என்ன செய்கிறார்கள், இந்த நவீன காலத்தில் கூட என்ன செய்கிறார்கள், செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது ஒரு அவமானம், அதை வந்து வளர்க்க முடியாது, அதை வளர்க்க முடியாது, அதுக்குரிய கடமைகளை செய்ய முடியாதுன்னு சொல்லி வறுமையை பயந்து இன்னொரு என்ன காரணங்களை சொல்லி என்ன செய்கிறார்கள், கொலை தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பெண்ணுக்கு வாழ்வு உரிமையை வழங்கி, சொத்துரிமையை வழங்கி, விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடிய உரிமையை வழங்கி, கணவனை திருமண உரிமையை வழங்கி, இப்படி ஏகப்பட்ட உரிமைகளை வழங்கி இஸ்லாம் வந்து அவள் விரும்பியதை சாப்பிடுவதற்கு, விரும்பியதை குடிப்பதற்கான அந்த உரிமையையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு மனையை வந்து நிர்பந்திக்க முடியாது. எனக்கு என்ன விருப்பமோ அதான் நீ சாப்பிடணும், எனக்கு விருப்பம் இல்லாத நீ சாப்பிடக்கூடாது, எனக்கு விருப்பமானதை மட்டும்தான் நீ சாப்பிடணும், எனக்கு விருப்பமானதை நீ செஞ்சுதான்னு சொல்லலாம், எனக்கு விருப்பமானதை இந்த உணவை செஞ்சுதான்னு சொல்லலாம், ஆனால் நீ இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நிர்பந்திக்க முடியாது. இது வந்து தனது விருப்ப வெறுப்போடு சம்மந்தப்பட்டது. இந்த உரிமையை வந்து இஸ்லாம் அவளுக்கு என்ன செய்திருக்கிறது, வழங்கியிருக்க என்பதை நாங்கள் பார்க்கணும். உண்பதிலும் குடிப்பதிலும் வந்து ஆண்களுக்கு எப்படியான உரிமைகள் இருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். இதில் மிக முக்கியமான என்ன சொன்னால், இஸ்லாம் உண்ணுவதை குடிக்க அனுமதி வழங்கியிருக்கின்றதான, உரிமை வழங்கியிருக்கின்றதான் என்று சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிடலாம், எல்லாத்தையுமே குடிக்கலாம் சொல்லி முடிவெடுக்க முடியாது. இஸ்லாம் தடை செய்தவைகள் இருக்கின்றது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உண்ணக்கூடாது, இதெல்லாம் குடிக்கக்கூடாது, மதுபானம் மறந்தக்கூடாது, இன்னொரு அண்ணன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றதோ அவை தவிர்த்து ஏனையவற்றை வந்து என்ன செய்யலாம், தாராளமாக உண்ணுவதற்கும் குடிப்பதற்குமான அந்த உரிமைகளை வந்து இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எது விளக்கப்பட்டதோ அது வந்து பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கு சேர்த்தா விளக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லோருமே என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் ஹராம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய, இதுவெல்லாம் கூடாது, இதெல்லாம் அசுத்தமானது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடியவற்றை வந்து நாங்கள் தவிர்த்து ஏனையவைகளை உண்பதற்கான உரிமையை வந்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். இது தொடர்பாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தை சொல்லும் பொழுது வந்து வக்குலு வஷ்ரபு, நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்ணுங்கள் பருகுங்கள், வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் என்ன செய்யார்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், இப்படி வீண் விரயம் செய்வோரை விரும்ப மாட்டான். நீங்கள் உண்ணலாம் பருகலாம், உண்ணுங்கள் பருகுங்கள், இது உங்களது உரிமை, நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம், ஆனால் வீண் விரயம் செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதனை அல்லாஹு தஆலா இங்கே சூரத்துல் ஆராஃபுடைய 31வது வசனத்தில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்துல வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யல, ஒரு இனத்துக்கு மாத்திரம், ஒரு பால் ஆண் பாலுக்கு ஆண்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, என்ன செய்யலாம், இரண்டு பேருக்குமே அல்லாஹ் சொல்லுறான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு உண்ணக்கூடிய உரிமை, குடிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. ஆனால் எல்லா உரிமைகளை பற்றி இஸ்லாம் பேசுகின்ற போதும் எல்லா உரிமைக்கும் என்ன செய்ய, சில ஹத்து என்று சொல்லக்கூடிய சில எல்லைகளை வைத்திருக்கின்றது. அந்த எல்லையை தாண்டி போக முடியாது, எல்லாத்தையும் குடிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லி முடிவுக்கு வர முடியாது, அல்லது எப்படி வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லி வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை போக முடியாது. அந்த எல்லைகளை நாங்கள் பாதுகாத்து கொண்டு இந்த உரிமைகளை வந்து தாராளமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுபவிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஆணுக்கு சமனாக பெண்ணுக்கும் இந்த உரிமைகளை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக இங்கே புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது வந்து இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை, பொதுவான உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை தான் வாரிசுரிமை என்று சொல்லக்கூடிய விஷயம். வாரிசுகளை, வாரிசு அந்த உரிமையை சொந்தமாக்கக்கூடிய அந்த உரிமை, வாரிசுரிமை சட்டம் என்று சொல்லப்படக்கூடியது மிக முக்கியமான. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுடைய சொத்து வந்து என்ன செய்யப்படும், பங்கிடப்படும். இந்த பங்கிடப்படும் பொழுது அதனை பெறக்கூடிய உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, பெண்ணுக்கு வழங்கி இருக்கின்றது. கிறிஸ்தவ மதத்தில் எப்படி இருந்தது என்றது, நான் யூத மதத்தில் எப்படி இருந்தது நாங்கள் பார்த்தோம், இதுக்கு முன்னால பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். யூத மதத்தவர்கள் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் இல்லாத, பெண்ணுடைய தந்தை மரணித்து தந்தையுடைய சொத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த பெண்ணுக்கு சகோதரர்கள் இருக்கக்கூடாது, அதாவது அந்த மௌத்தானவருக்கு மரணித்தவருக்கு ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடாது. ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளைகள் சொந்தமாக்குவாங்க, பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது, பெண் பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது. ஆண் பிள்ளைகள் இல்லாத இடத்துல பெண் பிள்ளையை கொடுப்பாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது, அப்படி சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்துல பங்கு இருக்கின்றதோ அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றது, இதுல வந்து ஒரே மாதிரியாக வந்து பெண்களும் ஆண்களும் சரிசமமாக பிரிக்கப்படணும் இஸ்லாம் சொல்லல. ஏன்னு சொன்னால் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசத்தை இஸ்லாம் பார்க்கின்றது. என்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரை வந்து ஆண்கள் என்ன செய்கின்றது, ஆண்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் பெண்களை வந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்கள் பொறுப்புதாரிகள், அவர்கள் வந்து அவர்கள் தொடர்ந்தும் பொறுப்பே இருப்பார்கள். அப்ப அவர்கள் அவருடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், மனைவிமார்களுக்குரிய அந்த உரிமைகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்குரிய உரிமைகளை செய்ய வேண்டும். இப்படி ஆண்கள் மீது பல சுமைகளை இஸ்லாம் சுமத்திருக்கின்றது. எனவே ஆண்களுக்கு என்ன செய்கின்றது, இரண்டு பங்குகளை கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்கின்றது. அதே நேரம் பெண்களை பொறுத்தவரை வந்து பெண்களை கண்ணியப்படுத்தி இந்த மாதிரியான நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, இந்த மாதிரியான குழந்தைகளுக்குரிய பொருளாதாரத்தை வழங்குவது அல்லது சாப்பாடுகளை வழங்க, இந்த மாதிரியான பொறுப்புகளை எல்லாம் என்ன செய்யல, ஒரு பெண்ணின் மீது சுமத்தி, இந்த மாதிரியான சுமைகளை பெண்ணின் மீது சுமத்தி பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தல. இஸ்லாம் என்ன செய்யுது, பெண்ணை கண்ணியப்படுத்தி ஆணை வைத்து ஆண் மூலமாக பெண் நிர்வகிக்கப்பட வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன்னிசா அதாவது வந்து ஆண்கள் தான் என்ன செய்ய வேண்டும், பெண்களை வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதனை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது சொல்லி காட்டியிருக்கின்றது. இந்த கண்ணியத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கின்றது சொன்னால் ஆணுக்கு வந்து ரெண்டு பங்கு போக வேண்டும். ஏன்னா அவன் சுமை அதிகம், அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிறைய விஷயங்களை சுமந்துட்டிருக்கிறான், நிறைய விஷயங்கள் அவனுக்கு பொறுப்பு கூடுதலாக அவனுக்கு இருக்கின்றது. எனவே அவனுக்கு ரெண்டு பங்கு கொடுக்கணும். பெண்ணை வந்து கண்ணியப்படுத்தி அவளுக்கு சுமைகளை இஸ்லாம் இறக்கி வைத்திருக்கின்றது, அவளை வந்து கஷ்டப்படுத்தல் இஸ்லாம். எனவே அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வந்து அவளுக்கு சொத்துரிமையை வந்து சொத்துரிமையில இப்படியான ஒரு வித்தியாசத்தை காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, பெண்ணுக்கு சொத்தே கிடையாது, வாரிசுரிமை சொந்தமாகக்கூடிய அந்த அதிகாரமே கிடையாது என்ற அந்த சமுதாயத்தில் வந்து இப்படி ஒரு பங்காவது கொடுப்பது பற்றி இஸ்லாம் பேசுகின்றது சொன்னால் இஸ்லாம் வந்து பெண்ணை கண்ணியப்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் இங்கே அதாவது இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இது அல்லாத இன்னும் ஏகப்பட்ட உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. ஆனால் இந்த புத்த உரிமைகளை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த 10 உரிமைகளும் இந்த உரிமைகளை பற்றி நாங்கள் அதாவது வெறுமனே சாதாரணமாக இந்த உரிமையை பற்றி நாங்கள் பார்க்காமல் இந்த உரிமைகளை இஸ்லாம் கொடுக்கும் பொழுது இந்த உரிமைகளை அந்த அரேபிய சமுதாயத்திலே இஸ்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு பெண் பார்க்கப்பட்டால், எப்படி இழிவான ஒரு நிலைமையில பெண் வந்து வாழ்ந்தால், எப்படி ஒரு மோசமான நிலைமையில பெண் நடாத்தப்பட்டால் என்பதை சேர்த்து பார்த்தால் தான் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு இந்த உரிமைகளுடைய பெருமதி விளங்கும். இந்த உரிமைகளை இஸ்லாம் எந்த அளவு கொடுத்து பெண்ணை கண்ணியப்படுத்தியிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிய வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த உண்மையான கண்ணியங்களையும் உண்மையான உரிமைகளையும் விளங்கி அதன் அடிப்படையிலே செயற்படுவதற்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. உரிமை என்ற பெயரிலே எல்லையை தாண்டி அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலவிலிருந்து எங்களை பாதுகாத்து, அந்த இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய எல்லைகளை பாதுகாத்து, அந்த உரிமைகளை தாராளமாக அனுபவிப்பதற்கும், அதை எங்களது பெண்கள் அனுபவிப்பதற்கு நாங்கள் வகை செய்வதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுவதற்கும் எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹு அஸ்தஃபிருஹு இன்னஹு வல்ஹுர் ரஹீம்.